வார்த்தைகள் எல்லாம் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமலை அல்குர்ஆனிலும் வழிகாட்டுதல்களில் கலாச்சாரங்களில் முன்மாதிரி மிக்க பின்பற்றத்தக்க வழிகாட்டுதல் இம்முயிரிலும் மேலான பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகிய சுன்னா என்றும் விடயங்களிலே மிக கெட்ட விடயம் மார்க்கம் என்ற பெயரிலே இந்த புனித தீவு இஸ்லாத்திற்குள் புதிது புதிதாக உட்பிருத்தப்படுகிறது. இவ்வாறு உட்பிருத்தப்படுகிற ஒவ்வொரு அம்சமும் நூதன அனுஷ்டானங்கள். இந்த நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் இந்த மனித சமூகத்தை நாளை மறுமையில் அந்த நரக பொறுப்புடியின் பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகளாரின் பொன்னான வார்த்தையை கூறியவராய் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவதாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, இந்த தினத்திலே ஒற்றுமை நீக்க வாழ்வு புரிந்துணர்வான தொல்லையமான எதிர்காலம் என்று ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றுமை நீக்க வாழ்வு ஒளிமயமான எதிர்காலம் என்ற இந்த தலைப்பினூடாக இஸ்லாம் எம்மிடத்தில் என்ன என்ன ஒற்றுமைகளை எதிர்பார்க்கிறது, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இடம்பெற்ற சில முக்கிய வரலாற்று சம்பவங்கள், அதனூடாக நாம் பெறக்கூடிய சில படிப்பினைகள் என்ற சில முக்கியமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வினுடையார்களே, முதலாவதாக நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் காலெடுத்து வைத்தது முதல் இன்று வரைக்கும் முஸ்லிம்களாக இருக்கிற நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான வேறு எந்த நாயகம் கிடையாது. நிச்சயமாக முஹம்மத் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்கிற ஈமானிய நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்த ஈமானிய சகோதரர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய ஊர்கள் வித்தியாசமாக இருக்கலாம், எங்களுடைய பேசும் மொழிகள் வித்தியாசமாக இருக்கலாம், நாங்கள் பிறந்தது வேறு வேறு தாய்மார்களுக்கும் வேறு வேறு தந்தைமார்களாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்குகிற பிரதேசம் வேறு வேறு பிரதேசங்களாக இருக்கலாம், என்ன பிரதேசமாக இருந்தாலும் என்ன மொழிகளாக இருந்தாலும் என்ன விதமாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஈமானிய சகோதரர்கள் என்கிற அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லும் பொழுது குன்தும் கைர உம்மத்தின் குறிக்கின்றார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல சமுதாயங்கள் அனுப்பப்பட்டன. அனுப்பப்பட்ட சமூகங்களில் அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் இந்த முஹம்மதுடைய சமூகம் நாங்கள் மிக சிறந்த சமூகம் என்று அல்லாஹு தஆலா எங்களை பாராட்டி கூறுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் எங்களை பாராட்டுகிறான், ஏன் அல்லாஹ் எங்களை பாராட்டுகிறான், நீங்கள் நலனை ஏவுகிறீர்கள், தீமையை கண்டால் தடுக்குகிறீர்கள். அல்லாஹு தஆலாவுடைய அந்த புனிதமான குர்ஆனிய சோதனைகளையும் நபிகளாவுடைய சோதனைகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம். நாங்கள் கலாச்சார உரிமையங்களாக இருக்கலாம், எங்களுடைய பண்பாடுகளாக இருக்கலாம், எங்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளாக இருக்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடும் நபிகளாவுடைய செயற்பாடு ஒத்ததாக அமைந்திருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கைப்பை அல்லாஹுடைய கைப்பை முழுக்கமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை நன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிற வசனம் தெரியுமாறு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் திணவுகள் வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் பிரச்சினைகள் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய இந்த அழகிய அவசரத்தை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய இந்த நியமத்தை நீங்கள் அதிகம் அதிகமாக நாடுவீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்தீர்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் புனிதமான இந்த இஸ்லாம் என்கிற இந்த மிகப்பெரிய திரமாக இலக்கை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் விரோதிகளாகவும் பகைமைகள் கொண்ட சமூகமாகவும் நீங்கள் இருந்தீர்கள். இஸ்லாம் என்கிற தூய்மையான இந்த மார்க்கத்தின் மூலம், அல் குர்ஆன் என்கிற மிகப்பெரிய வழிகளத்தின் மூலம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒற்றுமையை உருவாக்கினார். மிகப்பெரிய ஒற்றுமையை அல்லாஹு தஆலா ஐக்கியத்தை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாபெரும் அருளால், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், அல்லாஹ்வுடைய இந்த கிருபையினால் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தீர்கள், ஒருவருக்கொருவர் பணி காட்டி தீயக்கூடியவர்களாக இருந்தீர்கள், ஒருவருக்கொருவர் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி தீயக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களை அல்லாஹுடைய அருளின் மூலம், அல்லாஹுடைய பாக்கியத்தின் மூலம் சகோதரர்களாக, சகோதரத்துவ வாழ்வுடையவர்களாக உங்களை அல்லாஹ் மாற்றினார் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாற்றமா? தொடர்ந்து அல்லா என்ன தெரியுமா சொல்லுகிறான்? அல்லா சொல்லுகிறான், நீங்கள் என்கிற அந்த மிகப்பெரிய குபீரமான அந்த நரகத்தில் இருந்திலே நீங்கள் இருந்தீர்கள், விழுந்திலே இருந்தீர்கள், விழுவதற்கு தயாரான நிலையிலே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றி இந்த உலகத்திலேயே சோனத்துக்கு சொந்தக்காரர்களாக, சோனத்துக்கான உரிமையாளர்களாக அல்லாஹ் உங்களை மாற்றி எடுக்கிறான் என்று அல் குர்ஆன் நித்தியமான யதார்த்தத்தை, மிக திறமான உண்மை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏன் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை அல் குர்ஆனிலே கூறுகிறான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நபியாக இறுதி தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அரேபிய தீபகற்பத்துக்கு மாத்திரம் கிடையாது, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நபியாக நபிகளாக அனுப்பப்பட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் தனியே நின்று பிரச்சாரம் செய்தார்கள். ஒருவர் கூறுகிறார், இரண்டு பேர் கூறுகிறார்கள், இருபது பேர் ஆகிறார்கள், 200 பேர் ஆகிறார்கள், 2000 பேர் ஆகிறார்கள். இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது. அன்புக்குரிய தலைவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 பேரிலிருந்து 20 ஆகி, 200 பேராகி, 2000 பேராகி, இப்படி 2 லட்சம், 2 மில்லியனாக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய தொகை மாறியிருக்கிறது என்றால் அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற ஈமானிய உணர்வுதான் அதற்கான அடிப்படை காரணம் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்தோனேஷியாவிலே இருக்கிறானா, சவுதியிலே இருக்கிறான், அரபி பேசுகிறான், அங்கே இந்தோனேஷியாவிலே இருக்கிறான், இந்தோனேஷிய மொழியை பேசுகிறான், மிசுரிலே இருக்கிறவன், எகிப்திலே இருக்கிறவன், எகிப்து மொழியை பேசுகிறான், இப்படி ஒவ்வொரு நாட்டிலே இருக்கிறவனும் ஒவ்வொரு மொழியை பேசினாலும் அல்லாஹ்வு அக்பர் என்று தக்பீரை கட்டினால் நாங்கள் எல்லோரும் ஓதுகிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அதே வார்த்தையை தான் எல்லோரும் சொல்லுகிறோம். அதே கலிமாவை தான் எல்லோரும் சொல்லுகிறோம். பேசுகிற மொழி வித்தியாசமாக இருக்கிறார், சொல்லுகிற செய்தி எந்த மொழியிலும் நாங்கள் சொல்லுகிற செய்தி அது ஒரே ஒரு மொழி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதுதான் இந்த இஸ்லாமியர்களின் அடிப்படை சகோதரத்துவம். எனவே இந்த சமூகத்திலே சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்களா, பண்பாடுகளை சொல்லித் தந்திருக்கிறார்களா, சமூக விழுமியங்களை எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களா, என்ன அடிப்படைகளையும் நபிகளாக எனக்கு சொல்லித் தந்தது இந்த சகோதரத்துவத்தின் மீதே அமைந்துள்ளது என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஜாமியா சமூகத்தை சற்று நோக்கி பாருங்கள். ஜாகிலியா சமூகம் என்பது இலேசாக இன்றைக்கு நாங்கள் சொல்லி முடித்து விடுகிறோம். ஜாகிலியா என்றால் அறியாமை சமூகம், ஜாகிரியாக்கள் என்றால் அறியாமையிலே ஆண்டவர்கள் இதே சூழ்நிலை ஒரு காலப்பகுதி என்று இதேசாக தொழில் முடித்து விடுகிறோம். ஆனால் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது. ஐயாமல் ஜாமிலியா ஜாமிலியா சமூகம் என்பது எப்படிப்பட்ட சமூகம், அவர்களுடைய மனத்தாறுகள் எப்படி இருந்தன, அவர்களுடைய சகோதரத்துவம் எப்படி இருந்தது, அவர்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் ஒருகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே சகோதரிகளே, அன்புக்குரிய சோழர்களே, அல்லாவும் நிலவியார்கள், அந்த ஜாங்கிலியா சமூகம் எப்படி தெரியுமா இருந்தார்கள், பெண்களை ஓரம் கட்டக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகம். பெண்களுக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்டால், மாதம் தோறும் ஏற்படுகிற அந்த மாதவிடா வந்து விட்டால் வீட்டிலே ஒரு புறத்திலே பெண்களை ஒதுக்கி விடுவார்கள். சாப்பிட போகிறோம், அந்த பெண்கள் சமைப்பால், ஆனால் சமைத்து உள்ள சாப்பாட்டை தனியே அந்த ஆணுக்கு எடுத்து வைக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்து சாப்பிட முடியாது. ஏன், அவள் மாதவிடாயிலே இருக்கிறாள் என்று எடுத்து வைத்த சமூகம் அந்த ஜாகிலியா சமூகம். பெண்களை பிறக்குகிறாரா, பெண்களை பிறந்தால் அங்கே வறுமை மேலேந்துவிடும், வறுமை தொடரும் என்ற அச்சத்தோடு, வறுமையின் காரணமாக அச்சத்தின் காரணமாக உயிரோடு பெற்ற சொந்த பிள்ளையை மண்ணோடு மண்ணாக புதைத்து வர சமூகம் அந்த ஐயாமல் ஜாகிரியா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நிலவியார்களே, எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா, நாங்கள் தான் தலைவர்கள், எங்களை அடிப்பதற்கு யாருமே கிடையாது, நாங்கள் தான் இதன் ஆட்சியாளர்கள், எங்களுக்கு நாங்கள் பெரிய சமூகமாக இருந்தாலும் எங்களுக்கான அதிகாரம் அது எங்களிடத்திலே இருக்கிறது, யாருமே கை வைக்க முடியாது என்கிற பெருமையை வைத்துக் கொண்டிருந்த சமூகம் அந்த ஐயாமல் ஜாகிரியா. இப்படிப்பட்ட சமூகத்தை மதுவுடையும் மாதுவுடையும் மூழ்கி கொண்டிருந்த அந்த சமூகத்தை சுவனுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி எழுதியது, சுவனுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை உருவாக்கி எழுதியது நபிகளால் கொண்டு வந்த இந்த சீமானிய சகோதரத்துவம், நபிகளால் கொண்டு வந்த இந்த உரை நம்பிக்கை என்ற சகோதரத்துவம் என்பது ஒரு போதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சமூகத்திலே, எங்களுடைய சமூகம் இன்றைக்கு சமுதாயத்தின் நிலையை பார்த்தால் எந்த சகோதரத்துவத்தை, எந்த இந்த ஈமானிய சகோதரத்துவத்தை இஸ்லாம் எனக்கு வலியுறுத்துகிறதோ, எந்த ஒற்றுமையை எனக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ, அந்த ஒற்றுமை அற்ற சமூகமாக இன்றைக்கு எங்களுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்திலே சாதாரணமான அந்த இடத்திலே இருந்து பெரிய இடம் வரைக்கும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் பிரச்சினை, எங்கு பார்த்தாலும் பிறகு குடும்பத்தை எடுத்தால் கணவன் மனைவி பிறகு பிரச்சினை, அங்கே ஒற்றுமை கிடையாது. அங்கே ஆண் பெண்ணை பார்த்தால் சகோதர சகோதரிகள் அங்கே பிரச்சினை ஒற்றுமை கிடையாது. ஒரே வாக்கிலே வசிப்பார்கள், ஒரே வீட்டிலே காலத்தை கடத்துவார்கள், முகத்தை கூட சகோதர சகோதரிகள் பார்க்க மாட்டார்கள். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மோசமான ஒரு சூழ்நிலையை நான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நீங்கள் அறியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா, அல்லாஹுடைய கயிற்சை இந்த அல்குர்ஆன் சுன்னா என்ற ஒற்றுமை என்ற இந்த கயிற்சை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த திருமறை வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என்ன விளக்கம் தெரியுமா, சமஸ்த கோடி தீனில்லா, இஸ்லாம் சொல்லித் தருகிற, இஸ்லாம் சொல்லித் தருகிற, அல் குர்ஆன் சொல்லித் தருகிற, நபிகளாருடைய சுன்னா பாதித்து தருகிற இந்த சகோதரத்துவத்தை நீ பற்றி பிடித்துக் கொள், பிரச்சினைகளை தெளிவாக கணக்கெடுக்காது, தீர்வில்லாத எந்த பிரச்சனையும் இருக்காது, எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், எனவே ஒற்றுமை வாழ்ந்தே இருந்து கொள்ளுங்கள் என்ற அந்த அழகான விளக்கத்தை அந்த குர்ஆன் வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, விட்டு கொடுத்தால் சகோதரத்தை உணர்வோடு இன்றைக்கு வாழ்ந்தால் சமூகத்திலே என்ன தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள், என்னுடைய செல்வாக்கு குறைந்துவிடும் என்ற இந்த ஒரு மோசமான பண்புகளை எல்லாம் சமூகம் இன்றைக்கு வைத்துக் கொண்டு இந்த சகோதரத்துவ உணர்வை அப்படியே வெட்டி புதை குடியிலே அப்படியே புதைத்து விடுகிற ஒரு காட்சி இன்றைக்கு சமூகத்திலே நடைபெறுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனாலேதான் இன்றைக்கு பார்க்கலாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்களுடைய ஒருமைப்பாடு இல்லாததன் காரணமாக சர்வதேச ரீதியில் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பர்மாவிலே பாருங்கள், சிரியாவிலே பாருங்கள், எகிப்திலே பாருங்கள், ஆரம்ப காலத்திலே புரட்சியினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். எந்த நாடுகளாக இருந்தாலும் முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம்கள் ஓரம் கட்டப்பட்டு முஸ்லிம்களுடைய உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகிற ஒரு காட்சி இன்றைக்கு சமூகத்திலே நடைபெறுகிறது என்றால், காரணாகிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் இடம்பெறுகிறது என்றால் அதை தடுக்க எங்களால் முடியாது. என்ன காரணம்? எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உணர்வு கிடையாது. நபிகள் என்ன சொன்னார்கள்? உண்மையான மாமியாலே அல்லாஹ்வை ஈமான் தீமான் கொண்டு அல்லாஹ்வை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட உண்மையான மோமினாலே எங்களை பார்த்து நபிகள் ஆக்கிரமிக்கிறார்கள். மக்கள் மோமியின் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே மோமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கெமக்கலில் ஜட்டதில் வாகை, ஒரு உயிரோடு இருக்கிற உடம்பு போல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அந்த உதாரணத்தை பாருங்கள், உயிரோடு இருக்குகிற அந்த உடம்பை போல, அந்த உடம்பிலே ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால், அந்த உடம்பிலே இருக்குகிற ஒரு உறுப்புக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு விட்டால், ஏழைய உறுப்புக்கள் சத்தும் கதரும், என்னுடைய அடுத்த உறுப்புக்கு இந்த உடம்பிலே இருக்குகிற என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய சகோதரனுக்கு நோய் வந்து விட்டது, அவன் கஷ்டப்படுகிறான் என்று நோய் மிழித்துக் கொண்டு சுருங்காமல் அழுது புலங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யதார்த்தத்தை பாருங்கள், நபிகளா சொன்ன உதாரணம் சரியாக இருக்குகிறது. காலையிலே எங்களுக்கு ஒரு நோவு ஏற்படுகிறதா, அங்கே கண்ணீர், கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிறது ஏன்? கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிறது ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அதே உதாரணம் இதற்கு பொருத்தமாக அமைகிறது. நபிகளா சொன்னார்கள், உடம்பிலே ஒரு உறுப்புக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால், நோவு ஏற்பட்டு விட்டால் அடுத்த உறுப்புக்கள் கத்தும் கவலை என்று சொன்னார்கள். இங்கே யதார்த்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சமூகமாக வேறு ஊர்களிலே இருந்தாலும், வேறு இடங்களிலே இருந்தாலும், சூர பிரதேசங்களிலே இருந்தாலும், என்னுடைய சகோதரனுக்கு சிரியாவிலே இருக்கிற என்று சொன்ன அந்த கலிமாவை சொன்ன அந்த முஸ்லிமுக்கு, அந்த மொமினான அந்த பெண்ணுக்கு அங்கே கஷ்டம் ஏற்படுகிறதா, அங்கே பிரச்சனை ஏற்படுகிறதா? இங்கே நாங்கள் அழ வேண்டும், இங்கே நாங்கள் அந்த உணர்வை நாங்கள் உணர வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வெறுமனே இஸ்லாம் என்றால் தொழிலால் தொழிலால் போதும், நோன்பு அடித்தால் போதும், தசாத்து கொடுத்தால் போதும், அஜி செய்தால் போதும், இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் இஸ்லாம் என்று நாங்கள் நினைத்து விடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்றாலே என்ன பொருள்? இஸ்லாம் என்ற அந்த பதத்திற்கு அரேபியிலே நாங்கள் போரை பார்த்தால் சமாதானமாக, சகவாழ்வாக, ஒற்றுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கு அந்த அதனுடைய பேரினூடாகவே எனக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் இர்பால் இப்னு தாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இர்பால் இப்னு தாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், வஹலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நீண்ட உபதேசத்தை நமக்கு செய்தார்கள். நீண்ட உபதேசம் எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் நினைத்தோம் பிரயாணத்தை முடித்துக் கொண்டு போவதற்கு எப்படி பிரியாவிடை நாங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி பிரியாவிடை சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமாக சில விடயங்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம், எங்களுடைய உயிரோட்டம் உள்ள உள்ளங்கள் எல்லாம் நடு நடுங்கியது. அந்த நடிக்கோணம் சொல்லுகிறார், எங்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. கண்ணீர் வடிந்த கண்ணீர் நிப்பாட்டப்படவே இல்லை, அந்த அளவுக்கு நீண்டு கொண்டே போகிறது. நபிகளாருடைய உபதேசத்தை கேட்டு எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது என்று அந்த தாதி சொல்லிவிட்டு நபிகளார் சொன்ன செய்தியை சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன். நபிகளா சொல்லுகிற செய்தியை பாருங்கள், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன். எனக்கு பின்னால் இந்த உலகத்தில யாரு வாழப்போகிறார்களோ நிறைய பிரச்சனைகளை அவன் எதிர்நோக்க வேண்டி வரும். சமூகத்தில பிரச்சனைகள் வரும், பிளவுகள் வரும், ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள், சகோதரர்களாக இருப்பார்கள். ஆனால் காலாந்தாரமாக வருடத்தலத்திலே கேட்காமல் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அப்படியான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது அழைக்கும் ஜமாஅ, அழைக்கும் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத் என்கிற அந்த ஒற்றுமையின் பால், அந்த ஒற்றுமை என்கிற அந்த மிகப்பெரிய சகோதரத்துவத்தின் பால் நீங்கள் எல்லோரும் பிரியாவதாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் அந்த உபதேசத்திலே சொன்ன அந்த வரலாற்று சம்பவத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளாருடைய வாழ்க்கையிலே திரட்டுங்கள். நபிகளாருடைய வாழ்க்கையிலே நபிகளார் வைத்த சகிப்புத்தன்மை, நபிகளார் அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருந்த சகிப்புத்தன்மை, நபிகளாருடைய தாசனை பட்டறையிலே வளர்ந்த அந்த சகாபாக்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது, உணவுகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த சகவாழ்வும், அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒற்றுமை உணர்வையும் பின்னால் நான் சொல்லக்கூடிய சில வரலாற்று சம்பவங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஈமானிலே மிக பிரதானமான ஒரு பங்காக இந்த சகோதரத்துவம் இருக்கிறது. ஈமான் என்றாலே அது ஒரு சகோதரத்துவத்தை உணர்த்தி நிற்கிறது. நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள், நாங்கள் இளைஞர்கள் என்பதை விட நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள், நாங்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை விட நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் என்கிற சகோதரத்துவ வாழ்க்கையை உணர்த்தி நிற்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்திலே இன்றைக்கு அடிமட்டத்திலிருந்து உயர் மட்டம் வரைக்கும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் பிரச்சினை, எங்கு பார்த்தாலும் பிரச்சினை. ஒரு பிள்ளைக்கும் ஒரு தாய்க்கும் பிரச்சினை, ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிரச்சினை, ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் பிரச்சினை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சினை, ஒரே வேலை தளத்திலே வேலை செய்கிற, ஒவ்வீட்டிலே வேலை செய்கிற அந்த ஊழியர்களுக்கு மத்தியில் பிரச்சினை, தொழிலிலே ஈடுபடுகிற அந்த தொழிலாளிகளுக்கு மத்தியில் பிரச்சினை. இப்படி எங்கு பார்த்தாலும் பிரச்சினை, பிரச்சினை, பிரச்சினை. எந்த பிரச்சனையை அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்களோ, எந்த பிரச்சனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வந்து எச்சரித்தார்களோ, அதே பிரச்சனை இன்றைக்கு சமூகத்திலே தாழ்ந்தோ மாறிக்கொண்டிருக்கிறது தோழர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அவர்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார்கள். தன்னுடைய செவியினால், தன்னுடைய காமியால் ஒரு சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். என்ன சத்தம் தெரியுமா? அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் பெரிய சண்டை. அன்சாரிகளிடையாரே, மதீனாவாசிகள், முஹாஜிர்கள் என்றால் மக்காவாசிகள், இந்த இரண்டு சமூகத்திற்கு மத்தியில், இரண்டு கோஷரத்தாருக்கு மத்தியில் பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் யாரை முஹாஜிரின், முஹாஜிர்களிலே ஒருவர் சொன்னாராம், யாரை முஹாஜிரின், முஹாஜிர்களே எங்க இருக்கிறீர்கள், நீங்கள் தயாராகுங்க சண்டைக்கு, ரெடியாகுங்க சண்டை பிடிப்போம் என்ற ஒரு மோசமான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். கேட்ட உடனே நபிகளா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபிகளா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னா முன்தினா, நாத்தம் அடிக்குது. இந்த வாக்கம், இந்த வார்த்தை, இந்த முகாதிர்கள் சொன்ன வார்த்தை இருக்குகிறது, நாத்தம் இருக்குகிறது, துர்நாசம் அடிக்குது, புத்த போடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான கோபத்தோடு ஒரு பதிலை சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமையை விரும்பினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாருடைய இறுதி கட்டம், நபிகளார் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க போகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெரிவிக்க முடியாத நிலை கூட ஏற்படுகிறது. அபாபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தனக்கு பதியாக இமாமத்து செய்யுமாறு சொன்னார்கள். நபிகளார் மரணிக்கிற அதே தினம், நபிகளார் மரணிக்கிற அதே தினம் நபிகளார் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். அன்றைய நாள் சுபகு தொழுகை தெரிவிக்கப்படுகிறது. தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கிருந்தார்கள்? மஸ்ஜிது நபவி என்கிற அந்த மதீனா பள்ளியிலே, ஒரே பள்ளியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூம் பக்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதருடைய அறை பக்கத்திலே ஒரு கேட்டம் தான் இருக்கும், ஒரு அறை ஒரு அறையிலே ஒரு மறைவு தான் இருக்கும். அந்த மறைவிலே எடுத்து பார்த்தால் அந்த திரையை எடுத்தால் பள்ளி டிரெக்டாக இருக்கும். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபத்தொழுகைக்காக தான் செல்லப்படுகிறது. சுபத்தொழுகைக்காக சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்போ ரலி அல்லாஹ் அவர்கள் தெரிவிப்பதற்கு ரெடியாகி விட்டார்கள். இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை அகற்றி பார்க்கிறார்கள், திரையை அகற்றி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துகிறபொழுது எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய காலை காலோடு சேர்த்து தோலை தோலோடு சேர்த்து ஒரே சக்தியிலே ஒரே வரிசையிலே வரிசை வரிசையாக நிற்பதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளி வெளியே வரும் அளவுக்கு சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், புதுமைப்படுகிறார்கள். சொன்னார்கள், என்ன தெரியுமா, இதுதான் இஸ்லாம் கூறுகிற ஒற்றுமை. இந்த ஒற்றுமைக்காகத்தான் நான் பாடுபட்டேன், இந்த ஒற்றுமை வந்துவிட்டது, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் எனக்கு பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆசையை பாருங்கள். அன்று நாள் விஹாவுடைய நேரம் 10 மணி அல்லது 9 மணி, விஹாவுடைய நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலையிலே சந்தோஷத்தை காண்கிறார்கள். என்ன சந்தோஷம், சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறது, பிணவில்லாமல் பிரச்சனை இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறது என்ற அந்த சந்தோஷத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய இறுதி சந்தோஷத்தை மீண்டும் நிலையாக்க வேண்டும். நபிகளாருடைய இறுதி சந்தோஷம் இந்த உலகம் அடியவரைக்கும் நெத்தங்களாகிய எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது பிரச்சனைகளை தூக்கி எறிந்துவிட்டு எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு ஒன்று இருக்கிறது. தீர்வில்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே பிரச்சனைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒன்றாக சந்தோஷமாக ஒற்றுமையாக நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு வரலாற்று சம்பவத்தினூடாக பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி வருகிறார்கள். அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து பகிரங்கமாக ஒரு செய்தியை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். எந்த விபச்சாரத்தை இஸ்லாம் தடுத்ததோ, எந்த விபச்சாரத்தின் பால் இஸ்லாம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகிறதோ, அதே விபச்சாரத்தை நபிகளாருடைய சபைக்கு முன்னால் வந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் நபிகளாரிடத்திலே பேசுகிறார் அந்த சகாபி. யார சூழல்வா, அல்லாஹுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்கிறார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. நபிகளார் அங்கே கோப உணர்வோடு நபிகளார் அந்த மனிதனை கண்டிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வினுடையார்களே, பக்கத்திலே இருந்த உங்களை போன்ற சகோதரர்கள் கடுமையாக கோபமடைகிறார்கள். இதற்காக அல்லாஹுடைய தூதரகத்திலே வந்து விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறாயா? கடுமையான கோபத்தோடு நபிகளாருக்காக கோபத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வாங்க, இந்த உண்மையான ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விபச்சாரம் செய்ய போகிறீர்களா? முதலாவது நான் சொல்லுகிற செய்தியை அமைதியாக இருந்து கேட்டுக் கொள்ளுங்கள். ஒரு விபச்சாரம் செய்யப்படுகிற அந்த பெண்மணியாக இருந்தால் அந்த பெண்மணி நிச்சயமாக ஒரு பிள்ளையின் தாயாக இருப்பாள் அல்லது ஒருவனின் சகோதரியாக இருப்பாள். ஒரு பிள்ளையின் தாயாக இருப்பாள் அல்லது ஒருவனின் சகோதரியாக இருப்பாள். உங்களுடைய சகோதரியை அல்லது உங்களுடைய தாயை வேறு ஒரு ஆண் வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறு கேள்வியை அந்த சகாபியிடத்திலே கேட்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சகாபி சொல்லுகிறார், நான் ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன், என்னுடைய சொந்த தாயை, என்னுடைய சொந்த சகோதரியை வேறு ஒருவன் என்று விவசாயம் செய்வதற்கு என்னுடைய மனம் ஒருபோதும் அனுமதிக்காது. அடுத்தவனுடைய தாயையும் எப்படி நீங்கள் விபச்சாரம் செய்ய முடியும் என்று ஒரு புரிந்துணர்வை அந்த சகாபிக்கு ஏற்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்பத்தில் நபிகளால் ரெண்டு ஹதீஸை போட்டு அந்த சகாபியை கண்டித்திருக்கலாம். அந்த சகாபாக்களின் மூலம் இவரை வெளியே உரத்தி அனுப்புங்கள் என்று அந்த சகாபியை கண்டித்திருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு வழிகாட்டுதலை சொல்லித்தருகிறார்கள். பிரச்சினைகள் வருகிறதா, ஒற்றுமைக்கு தந்த நிலையை பற்ற போகிறதா, ஒன்றாக வாழ்ந்தவர்கள் தெரிகிறார்களா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? குறைகளை பேச சொல்லவில்லை. இஸ்லாம் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை சொல்லவில்லை. இஸ்லாம் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பிடிகள் அடித்துக் கொண்டு தெரிந்தவர் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் புரிந்துணர்வோ என்ற அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற அந்த புரிந்துணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை நன்றாக புரியக்கூடிய அந்த ஆற்றலை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். இதற்கு பின்னால் அந்த சஹாபி விபச்சாரம் செய்ய முன்னாடாதவர்களே, சிந்தியுங்கள். ஏன் சிந்தனை ரீதியாக புரிந்துணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தினார்கள். எனவே பிரச்சினைகள் வரும்பொழுது, பிளவுகள் ஏற்படும் பொழுது நாங்கள் அந்த பிளவுகளை நுணுக்கமான முறையிலே, நிதானமான முறையிலே அவைகளை கையாண்டு இஸ்லாம் சொல்லித்தருகிற புரிந்துணர்வை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக பிரச்சினைகள் வருகிற பிரச்சினைகளுக்கு நிரந்தர ஒரு தீர்வை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். உங்களை நன்றாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த பெரியவனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருக்கலாம், அல்லது சமூகமாக இருக்கலாம், அல்லது தனிநபராக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வேலைத்தனமான வீட்டாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், எந்த இடத்திலும் பிரச்சினைகள் வந்தே தீரும். இது இயல்பு. உலக வளமை என்னது? பிரச்சினைகள் என்பது எங்கேயும் வரும். அது நிலையாத புறத்திலே இருந்து அந்த பிரச்சினை வந்தே தீரும். அதற்காக பிரிந்து கொண்டு தெரிவதா? அதற்காக மூன்று வருடம் நான்கு வருடம் பேசாமல் இருப்பதா? அவனுடைய மௌத்துக்கு கூட நான் போக மாட்டேன். மௌத்தாயினாலும் அவனுடைய மரணத்துக்கு கூட நான் போக மாட்டேன். இன்னும் சில திருவார்கள் எப்படி தெரியுமா? நான் மௌத்தாயினால் இந்த அடிக்கடி நேரத்தில் இந்த மையத்தில் காட்டக் கூடாது. இது வசியது. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தந்த வசியது. எப்படி எங்களுடைய சமூகம் மாறி இருக்கிறது? இதுதான் நான் அடிகளாக சொல்லி தந்த சகோதரத்துவம். இதுதான் நான் அடிகளாக சொல்லி தந்த ஈமானிய பங்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய பங்கை பேசுகிறோம், கழிக்கிறோம். அடிகளாருடைய சுண்ணாவை எடுத்து நடக்க வேண்டும் என்ற உறுதியான ஆர்வத்தோடு இருக்கிறது. நாங்கள் இப்படியானவரை எங்களை கட்டாயமாக வழங்கிக் கொள்ளுவது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, உலகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், சர்வதேசத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் ஒற்றுமை, சகவாழ்வு, நல்லிணக்கம், இப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரக்கூடாது. சகவாழ்வாக, சமாதானமாக, இன ஐக்கியத்தோடு, இன ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய சபைகளாக இருக்கலாம், எந்த சபையும் இன்றைக்கு வலியுறுத்தி வருகிறது. இஸ்லாம் எப்பிருந்து வலியுறுத்தது? இஸ்லாம் உலகிற்கு எப்ப இருந்து இந்த ஒற்றுமையை சொல்லித் தருகிறது? இந்த உலகத்திலே பிறந்தது முதல் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பேசுகிறாரோ அடிப்படை ஈமானில் இருந்து உனக்கு சொல்லித் தருகிறது. தேசத்தில் இருந்து, தலத்தில் இருந்து உங்களுக்கு இந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கம் இந்த இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்கிறார்களே, புரிந்துணர்வு எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற்ற சமூகமாக, பிரச்சனைகள் இல்லாத சமூகமாக நீங்கள் மாறுவீர்கள். சந்தக யுத்தம் நடைபெறுகிறது. நபிகளாருடைய வாழ்க்கையிலே சந்தக யுத்தம் நடைபெறுகிறது. அந்த கதால் உங்களுக்கு தெரியும், அகலி யுத்தம். பெரிய புலியை தோன்றுகிறார்கள். எதிரிகள் எங்களுடைய மதியான பிரதேசத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக சகாபாக்கள் கல்வான சாரிசி என்கிற கவியல்லாக வந்து அந்த சகாவியுடைய மசூராவுக்காக பெரிய புலியை தோன்றுகிறார்கள். தோன்றினால் நீண்ட நேரம், உமாவா பெரிய புலி குளியை சகாபாக்கள் தோன்றினால் நீண்ட நேரம் உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு நீர் கிடையாது, கடுமையான பட்டி கடுமையான காரணம். நபிகளாரிடத்திலே வந்து சகாபாக்கள் யோசிக்கிறாங்க, நபிகளாரிடத்திலே போய் சொல்லுவோம், நபிகளாரிடத்திலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், முறைப்பாடு செய்வோம், யார் அசூலல்லா உங்களுக்கு உறவு கிடையாது, பசிக்குது பட்டினியாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது உறவு காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் உணவு கொடுக்கிற மாதிரியா இருந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வை நல்லவர்களே. இக்கட்டான சூழ்நிலை அந்த யுத்தம் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இருப்பவர்களே தமக்கு எதிராக வாழ்க்கை கிடைக்கிறார்கள். இரண்டு கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஊருக்கு வெளியே இருப்பவர்களோடும் ஊருக்கு உள்ளே இருப்பவர்களோடும் போர் புரிய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை நடக்கக்கூடிய யுத்தம். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய தூதரே பசியாக இருக்குது, இதோ பாருங்கள் எங்களுடைய வயிறுகளில் ஒவ்வொருவருடைய வயிறிலும் ஒவ்வொரு கல் உலுக்கி கட்டப்பட்டிருக்கிறது, என்னத்துக்கு தெரியுமா, பசியை அடக்குவதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வை நல்லவர்களே, காலை உணவு காலையில 8 மணி அல்லது 9 மணிக்கு சாப்பிடவில்லை என்றால் 10 மணியாக இருந்தே அந்த வயிறு அங்கே எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை, சாப்பிடாது இருக்க முடியாது, தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா, சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா. அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வை நல்லவர்களே, 2 மணிக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு 2.5 மணிக்கு கிடைத்தாலே பெரிய ஒரு பெரிய பேச்சோடும் பெரிய கதையோடு அந்த சாப்பாடை சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு பசியை தாங்கிக் கொள்ள முடியாத சமூகம் நாங்கள். ஆனா அந்த சகாபாக்கள் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், சாப்பாடு வரும் என்று சொன்னார்களா, இல்ல கொஞ்சம் பொருங்க எப்படி பேர் சாப்பாடு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்களா. அல்லாஹ்வுடைய தூதர் வாய் சுழற்றவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வாயை உசப்பவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வை நல்லவர்களே, தங்களுடைய வயிற்றை உசத்தி காட்டுகிறார்கள், ஆடையை உசத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றிலே சுபஹானல்லாஹ் 2 கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது, 2 கற்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பசியினால் கட்டி வைத்திருக்கிறார்கள். புரிந்துணர்வை அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நாங்கள் ஒரு கல்லத்தை கட்டி வைத்திருக்கிறோம், நபிகளாக 2 கற்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். இதற்கு மேலே என்ன பேசுவதை திரும்பி சென்று விட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி விட்டு சென்ற சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் டிசைன் பண்ணி வடிவமைத்து விட்டு சென்ற சமூகம். இந்த சமூகம், இந்த சமூகத்தை அடியொட்டி வந்த நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, சிந்திக்க வேண்டிய நிறைய அம்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில முக்கியமான சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சமூகத்தில எங்க எங்க பிரச்சனை வருகிறது, எந்த எந்த சமூகத்தில எந்த எந்த குறிப்பிட்ட குழுக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிறது, எந்த காரணத்தினால் பிரச்சனை வருகிறது என்பதை சில விஷயங்களின் மூலம், சில விடயங்களை குறித்து காட்டுவதன் மூலம் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெற்றோரையும் பிள்ளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தாயும் தந்தையும் ஒரு பையன். இந்த நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்கள், என்ன காரணம் என்று பார்த்தால், உண்மையிலேயே அடிப்படையிலேயே ஆரம்பத்திலே இருந்து பெற்றோர்கள் விட்டார்கள், அந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை. இரண்டாவது அம்சம், பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த விடயங்களை தானாகவே கண்டறிந்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் அதை செய்து கொடுப்பது கிடையாது. பிள்ளை கேட்டல் கிளாஸ் போகுதா, அந்த பிள்ளைக்கு பிள்ளை கிழக்கும் வரைக்கும் இருப்போமே தவிர, பிள்ளைக்கு பிள்ளை கிழப்பதற்கு முன்னால் அந்த பிள்ளையுடைய தேவை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இன்னும் நாங்கள் மாறவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடையார்களே, இதனாலே தான் பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்து அது பெரிய ஒரு புரட்சியாக மாறிவிடுகிற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்படாததான காரணம். ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன விடயம், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கட்டுப்படாமல் இருக்கிறார்களோ அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை சில விடயங்களில அப்படியே ஒரு எந்த விதமான கவனிப்பு இல்லாமல் அப்படியே விட்டு விடுகிறார்கள். அவன் எங்க போனாலும் பரவாயில்லை, எந்த நண்பனோடு சுத்தினாலும் பரவாயில்லை, அவன் டீச்சர் கிளாஸுக்கு போனாலும் வாரானா, அது என்ன பிரச்சனை எனக்கு தேவையில்லை, நானும் எங்க டிஸ்டர்பன். காலையில் போகிறார், இரவு 10 மணிக்கு வருகிறார், பிள்ளை என்ன செய்யுது, என்ன நடக்குது, பிள்ளை எத்தனை வகுப்பு படிக்குது, எந்த ஸ்கூல்ல அந்த வகுப்பு எத்தனை படிக்குது, சில ஸ்கூல்கள்ல வகுப்பு ஏ பி சி டி அப்படி என்ன தெரிஞ்சுக்காங்க. தந்தை தந்தைக்கு என்ன தெரியாது, தந்தையோ பிள்ளை ஐந்தாம் வகுப்புல படிக்கிறான் தெரியும், ஐந்தாம் வகுப்பு பிஏல படிக்கிறான் அல்லது ஐந்தாம் வகுப்பு சிஇல படிக்கிறான் தெரியாது. இப்படி தெரியாத பெற்றோர்களும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறார். இதுதான் நபிகளாக்கள் தந்த புரிந்துணர்வு. இதனாலேதான் அந்த பிள்ளை பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வருகிற பொழுது, சமூகத்திலே ஒரு பிறவியாக மாறுகிற பொழுது, நீ எனக்கு என்ன செய்தார் என்று பகிரங்கமாக தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்பார். சின்ன பிள்ளையில நான் படிக்கும் போது என்ன கண்ணியலீங்க என்று வாயை திறந்து கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு முதியோர்களே பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோர்களை தூக்கி ஏற்றுகிறார்களா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடையார்களே, இஸ்லாம் தெளித்தார்களே, அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற புரிந்துணர்வு எங்களிடத்திலே கிடையாது. இரண்டாவது அம்சம், மிக முக்கியமான அம்சம், கணவன் மனைவி. கணவனையும் மனைவியையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் என்ன என்ன புரிந்துணர்வை சொல்லித்தருகிறது என்பதை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லே கணவர் மார்களை பார்த்து அல்குர்ஆன் சொல்லுகிறது, பெண்களோடு மிக நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சின்ன பிரச்சனை வருகிறதா, தோட்டில் இன்றைக்கு பழமையாக நல்லாக நன்றாக தோட்டை ஆக்கக்கூடிய என்னுடைய மனைவி இன்றைக்கு தோட்டையே கொஞ்சம் உப்ப குள்ள போட்டுட்டா என்ன நினைக்கிறது? பிரச்சனை தோட்டில உப்பு பூட்டி எறிகிறது, நாட்டில தூக்கி வீசுவது அல்லது அவரை கண்டிப்பது இஸ்லாமியா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கு சொல்லித் தரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்கள் என்றால் ஆண்களை விட வித்தியாசமானவர்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பெண்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள், ஆண்கள் படைக்கப்பட்ட அதே நிலா எழுந்திலிருந்து படைக்கப்பட்டாங்க. ஆனால் சின்ன வித்தியாசம், குழப்பமென்று அவர்கள் வளைந்த ஒரு வினா எழுந்திலிருந்து படைக்கப்பட்டார்கள். வளைந்த ஒரு வினா எழுந்திலிருந்து படைக்கப்பட்ட சமூகம் அந்த பெண்கள் சமூகம். வளைந்த ஒன்றை ஒரேடியாக நேராக்க போனால் அதனை உடைத்து போட்டுருவாரு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொன்னார். வளைந்த ஒன்றை நீ நேரடியாக இதாக்கா அதை நீ நேரடியாக அதை நேராக்கப் போனால் நீ அதை உதைத்து விடுவாய். எனவே கேபுள்ளாக நீ நுணுக்கமான முறையில் துல்லியமான முறையில் அந்த பெண்ணோடு மனைவியோடு நீ நடந்து கொள். இஸ்லாம் இருதுவான ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறது. மெல்லிய ஒரு தந்தை இஸ்லாம் மகன்மார்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களுடைய சிந்தனையிலே நீங்கள் போடுங்கள், நல்ல உடையங்களை அவர்களுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் எனக்கு சொல்லித் தருகிறது. எடுத்ததற்கெல்லாம் பாய்வது, எடுத்ததற்கெல்லாம் அழிப்பது, இதனாலேதான் அங்கிருந்தா பிரச்சனை உருவாகும். சாதாரணமாக தோட்டிலே இன்றைக்கு உப்பு கூட போடுவது என்பது வளமைக்கே மாற்றமான ஒரு விஷயம். முப்பது நாள் ஒரு நாள் தோட்டில கூட உப்பு கூடாது என்ன, அதை சமாளித்து போகக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை ஒரு உணர்வு உங்களுடைய உணர்வுலேயே கிடையாது. இதனால சும்மா ஒரு அடி ஒரு சண்டை பின்னாடி தெரிவது இப்படி நடந்தால் அங்கே மனைவி வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை கிடைகிறது. இதனாலதான் ஒற்றுமை சீர்குலைகிறது, அங்கே பிரச்சனையின் பிறகும் உருவாகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் பலகான மனம் முடித்தவர். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவாக மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிவது, இந்த அன்றைக்கு ஆழ்த்தரவோடு மதிய லாபம், இந்த அன்றைக்கு மைமாவது, இந்த அன்றைக்கு அப்பாவுடைய ஒரு இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் தேன் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்வார். அவர் அந்த நாள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுடைய சார், இந்த ஆயிஷாவுடைய வீட்டுலதான் யார் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவரான ஜைனப் என்று ஜாயிஸ் ரவியல்லாஹர்கள் நபிகளாருக்கு பிடித்த ஒரு உணரை அவருடைய வீட்டிலே இருந்து அந்த ஜெயினவருடைய வீட்டிலே இருந்து சமைத்து ஒரு பொக்கில போட்டு அல்லது ஒரு இடத்துல ஒரு பொக்கில போட்டு தன்னுடைய அடிமை இடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். நபியவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருக்கிறாங்க, போய் கொடுத்துடுவாங்க. யாருடைய டேட் இன்னைக்கு? ஆயிஷா ரவியல்லாஹர்களுடைய டேட். ஆயிஷாவுடைய வீட்டில் நடிகராக இருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது என்றால், ஜைனவரும் என்று ஜாயிசு ரபியல்லானவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நபிகளாருக்கு பிடித்த ஒரு உணவை சமைத்து ஒரு பொக்கிலை போட்டு நபிகளாருக்கு கொடுக்குமாறு தன்னுடைய அடிமையிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். அடிமை வருகிறார்கள் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு. வந்தால் ஆயிஷா ரபியல்லாஹு அவர்களை காண்கிறார்கள். என்ன செய்யல என்று ஆயிஷா கேட்டபொழுது, ஜைனப் ரபியல்லாஹு அன்ஹா தந்தார்களை நபிகளாருக்கு கொடுக்குமாறு என்று சொன்னபொழுது உடனே கோபம் வந்தது. ஆயிஷா ரபியல்லாஹு அவர்களுக்கு கோபம் என்று கேட்டது. எந்த பெண்ணுக்கும் கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும்தானே. இன்றைக்கு என்ன ஒரு தினமாக இருக்கும் பொழுது ஏன் இன்றைக்கு இந்த சாப்பாடு வராம நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனா என்று அந்த உணர்வோடு ஆயிஷா ரபியல்லாஹுவர்கள் கோபப்படுகிறார்கள். வாங்கின அந்த உணவு தட்டை தூக்கி எறிகிறார்கள். அப்படியே உடைந்து விடுகிறது அந்த தட்டு, அப்படியே உடைந்து விடுகிறது. நபிகளாக வருகிறார்கள், சட்டத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், என்ன நடந்தது என்ற விஷயத்தை கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தோடு அந்த உணவகத்தை தூக்கி வீசுகிறாரா என்று தன்னுடைய மனைவிக்கு அறையை போடவில்லை, தன்னுடைய மனைவிக்கு அழிக்கவில்லை, தன்னுடைய மனைவியை திட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான அண்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமை இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் நபிகளா சொல்லுகிறார்கள், உங்களுடைய தாயாகிய ஆயிஷ கொஞ்சம் கோபமாகிவிட்டா, கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஓவாயிட்டு என்று ஜோக்கோடு ஜோக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகியாக சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை பேசி அனுப்புகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நாயகர்களே, வேறு ஒரு சட்டத்தை எடுத்து கீழே விழுந்த உணவுகளை அல்லாஹ்வுடைய தூதர உணவை புரட்டி அந்த தேசங்களை போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்திலே கொடுத்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே நீங்களும் சாப்பிடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நாயகர்களே, ஆயிஷாவே நீங்களும் எடுத்து சாப்பிடுங்கள் என்று அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். மனம் உறங்குகிறேன், அடித்தாங்களா, பேசினாங்களா, கூடுதல் எந்த ஒன்று எனக்கு சொல்லல. மனம் இறங்கி அந்த தெய்வனுடைய உணவை, தெய்வம் ரபியல்லாஹு அவர்கள் தயாரித்த அந்த உணவை ஆயிஷா ரபியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து சாப்பிடுகிறார்கள். இந்த நிலை இன்றைக்கு சமூகத்திலே வர வேண்டும், இந்த நிலை இன்றைக்கு சமூகத்திலே வர வேண்டும். இதைத்தான் அவருடைய கூடல் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். இந்த உணவை தேவையில்லை என்று தூக்கி எறிந்த அந்த ஆயிஷாவை புரிந்துணர்வு மிக்க ஒரு வாழ்வு மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் அதே உணவை சாப்பிட வைக்கிறார்கள். இதுதான் சிந்தனை ரீதியாக அவர்களை மாற்றுவது. அடித்துத்தான், சந்தேகப்படுத்தித்தான், பிளவுபட்டுத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வுகாணும் என்று கிடையாது. அழகான முறையில புரிந்துணர்வோடு நடந்து கொண்டால் அதே ஒரு தீர்வு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதே மாதிரி இது கணவனுடைய கொட்டா இல்லையா, மனைவி எப்படி இருக்கும்? ஒரு மனைவி நல்ல கணவன் இருக்கிறான், அந்த கணவனுக்கு பொருத்தமான ஒரு மனைவியாக எப்படி அவன் இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாமியத்தை சொல்லி தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, முக்கியமான ஒரு சம்பவம் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரே இருக்கிற காலப்பகுதி. அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் செல்கிறான், ஒரு நாள் பிரயாணம் செல்ல போகிறார்கள். தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய பிள்ளைக்கு கடுமையான நோய், கடுமையான நோயினால் பூரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பிரயாணத்திற்காக தயாராகிறார்கள். உண்மையிலேயே இந்த பிரயாணம் மிக முக்கியமான பிரயாணம், தேவைத்தான் ஆக வேண்டும். எனவே இத்தக்கான சூழ்நிலையில் தன்னுடைய மனைவி இடத்துல உங்க துணையும் ரபியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுகிறார்கள், பிள்ளையை பார்த்துக் கொள்ளுங்க, நான் போயிட்டு வந்துடுவேன். பாருங்கள், இந்த பெண்கள் எப்படியான முக்கியமான சில உத்திகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அபூதல்ஹா திரும்பி வரப்போறார். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு திரையாணத்திலிருந்து திரும்பி வரப்போகிறார்கள். திரும்பி வந்துவிட்டார்கள் வீட்டிலே. வீட்டுக்கு வந்தவுடன் முதல் அவருக்கு என்ன கேட்பாங்க, போகும்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு கடுமையான நோய், போகும்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு கடுமையான நோய், நாம கேட்டு சொல்லுவோம், போன்ல போட்டு கேட்போம், அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் எப்படியோ நாம விசாரித்துக் கொள்வோம். ஆனா அந்த அளவுக்கு அந்த காலத்துல பெரிய அளவுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அந்த நேரத்தில் வளர்ந்திருக்கவில்லை. அன்புக்குரிய சோழர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, வந்த உடனே முதலாவது கேள்வி வெள்ளைக்கு சுகமாக இந்த பிள்ளை சுகமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, அந்த மனைவி சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு சுகமாகி அமைதியாக இருந்த அந்த தன்னுடைய பிள்ளை இப்பொழுது அனைவரும் அமைதிக்கு பேசி விட்டார். நுணுக்கமான புத்திசாதுரியமான ஒரு பதில். பிள்ளை மரணித்து விட்டார் என்று ஏற்ற நாளை சொல்லாமல் ஒரு நுணுக்கமான ஒரு பதிலை அந்த மனைவி சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இன்னும் பிள்ளை சொல்லுகிறார்கள், அத்தனும் இன்னாதான். அந்த பிள்ளை ஏற்கனவே இருந்த அமைதியை விட மிக அமைதியான ஒரு நிலைக்கு, நல்ல நிலைக்கு அது மாறிவிட்டது என்று அந்த நேரத்தில் தன்னுடைய கணவருக்கு பதில் சொன்ன பொழுது தன்னுடைய கணவர் அந்த அபூ தல்ஹா ரலி அல்லாஹ் அன்ஹு தன்னுடைய கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் அடைகிறார்கள். பிள்ளை நிம்மதியா தூங்குவாகும், நல்ல அமைதிக்கு போயிட்டுன்னா பிள்ளை நிம்மதியா தூங்குவாகும் என்று நினைத்து சந்தோஷத்தோடு பிள்ளை எடுத்து எழுப்ப தேவையில்லை, நாளைக்கு பார்ப்போம் என்று இரவு சாப்பாடையும் சாப்பிடுவாங்க. சந்தோஷமாக இரவுடைய உணவையும் சாப்பிடுகிறார்கள். அபூ தல்ஹா சாப்பிட்டு விட்டு தன்னுடைய மனைவியோடு அன்றைய தினம் சாந்தத்திய வாழ்விலும் நூறு வருகிறார்கள். உங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் அழைக்கீங்கள் பாருங்கள். அந்த கணவனுக்கு வந்த உடனே தன்னுடைய பிள்ளை மௌத்தாகி விட்டது, தன்னுடைய பிள்ளை இந்த உலகத்தை விட்டு தெரிந்து விட்டது என்ற பதிலை சொல்லாமல் எல்லாம் முடிந்ததன் பின்னால் அந்த நேரத்தில் என்ன சொல்லும் பதிலா சொன்னபடி இப்பொழுது சொல்லுகிறார்கள், உங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் அடக்குங்கள் என்று அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னால் வரலாற்றிலே நாங்கள் தேவைப்படுகிறோம். வரலாற்றிலே பார்த்தால் அபூ தல்ஹாவுக்கும் முன்னுக்கும் மிக அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோடு சந்தோஷமாக அவர்கள் வாழ்க்கையை கழித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் புரிஞ்சுணர்வு மிக்கவாறு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். மனைவியா கணவனோடு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, கணவனா மனைவியோடு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக் கொள்வது இஸ்லாமிய அழகாக சொல்லித் தருகிறது. காலையிலே இருந்து அவனோடு பிற்பகல் வரைக்கும் அல்லது இரவு வரைக்கும் கஷ்டமாக கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைத்து அவன் சம்பாதித்த பணத்தை கொண்டு வருகிறான. அந்த பணத்தை செலவழிக்கும் பொழுது யோசித்து செலவழிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இந்த மனைவி இருக்க வேண்டும். இதையும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. மனைவி கணவன் கொண்டு வர எல்லாத்தையும் செலவழிக்கக்கூடிய ஒரு மனைவி இஸ்லாம் எதிர்பார்க்கல. எப்படி செலவழிப்போனும் எப்படி அந்த பத்திரிகரமான அந்த வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒரு மனைவியாக இந்த மனைவிமார்கள் ஆக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனைவிமார்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். நடிகரார் மறந்துவிட்டார், நடிகரார் எதனால் மறந்துவிட்டார்கள்? அல்லாஹுடைய நீங்கள் நிறைய வரலாறு பார்த்திருப்பீர்கள். அல்லாஹுடைய தூதர் மரணித்ததற்கு அடிப்படை காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் 17 ஆண்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு ஜனாதாவுக்கு செல்லுகிறார்கள். ஒரு ஜனாதாவுக்கு சென்று விட்டு திரும்பி வரும்பொழுது நபிகளாருக்கு இடையில கட்டுமையான தலைவலி எந்தளவுக்கு நடந்து வர முடியாது. நடந்து வர முடியாத தலைவர் என்று வரும்பொழுது சகாபாக்கள் 2 பேரை ஒரு உணவு ஒத்தாசையாக வைத்துக் கொண்டு அன்றைய தினம் வீட்டு வந்து மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடையே அன்றைய தினம் மைமூனா அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயினால் கடுமையாக அவர்கள் நோயை உணர்கிறார்கள், இருக்க இயலாது. நபிகளார் கேட்கிறார்கள், மைமூனாவே, எல்லா மனைவிமார்கள் எடுத்துக்கொள்ளும் கேளுங்கள், என்னுடைய நோயை குணப்படுத்துவதற்கு போதுமான இடமாக நல்ல இடமாக நான் ஆயிஷாவுடைய வீட்டை எதிர்பார்க்கிறேன். ஆயிஷாவுடைய வீட்டை இந்த நோயை நான் குணப்படுத்துவதற்கு விரும்புகிறேன். எனவே அதற்கான அனுமதியை மனைவிமார்களிடத்திலே பெற்றுத் தாருங்கள் என்று அந்த நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே நபிகளார் கேட்கிறார்கள். மைமூனா ரபி அல்லா ஒன்றா அவர்கள் எல்லா மனைவிமார்களோடும் டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள், எல்லா மனைவிமார்களோடும் மஜ்மூவா பண்ணுகிறார்கள், எல்லா மனைவிமார்களும் சொல்லுகிறார்கள் பிரச்சனை கிடையாது, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நபிகளாக போகட்டும். இப்படியான புரிந்துணர்வுமிக்க வாழ்வு எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒரு மனைவி எந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டப்பட வேண்டும் என்றால் மார்க்கத்திற்கு முரணியாத வகையில் என்ன என்ன அம்சங்களை அந்த கணவன் செய்யக்கூடாதோ அந்த கணவனுக்கு முழுமையாக கட்டப்பட வேண்டும். ஒரு உதாரணத்தினார்கள் என்ன தெரியுமா, நபிகளா சொன்னார்கள், இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்த எல்லாரும் ஒருவருக்கு தான் சூஜியம் செய்ய வேண்டும். உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் சுஜூது செய்ய வேண்டும். அது அல்ல, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தன்னுடைய அந்த முழுகள் அழைத்து அல்லாஹ்வுக்கான தலையில் தூய்மையில தடவை பதி என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவருக்கு மாத்திரம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்காவது சுஜூது செய்ய முடியும் என்கிற ஒரு அனுமதி இருக்கும் என்றால் நான் மனைவிக்கு ஏறி இருக்கேன், கணவனுக்கு சுஜூது செய், கணவனுக்கு சுஜூது செய். இந்த அளவுக்கு பெரிய இடத்துல வந்து கணவனுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற எங்களை போன்ற கணவர்களையா புரிந்துணர்வோடு வாழ்கிற கணவர்கள், புரிந்துணர்வோடு மெல்லிய முறையில் அழகான முறையில் வாழ்கிற அந்த கணவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நடந்த சில சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பிரச்சனைகள் உருவாகக்கூடிய இந்த முக்கியமான சாரார் ஹக்குல் ஜீவா, அன்பை வைத்தார்கள். அண்டை வேட்பார்கள் அயலவர்களுக்கு மத்தியில் கிடைச்சினர். ஒரே மாநிலவாசிகள், ஒரே ரோட்டு, ஒரே லேண்டு, அந்த என்ன கிடைச்சின, என்ன கிடைச்சின, தங்களுடைய வீட்டில இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்துடைய கொத்தம் தங்களுடைய சகோதரனுடைய வீட்டின் ஒரு பகுதியிலே போய் அப்படியே விழாமல் அந்த கொத்தம் அந்த தொகுப்பு அந்த பகுதியிலே அப்படியே விழுந்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுங்களே, தன்னுடைய வீட்டிலே இருக்கிற மரத்தின் கொப்பு அடுத்தவனுடைய வீட்டிலே விழுகிறது, அல்லது அடுத்தவனுடைய காணியுடைய பகுதியிலே வளர்கிறது. இதற்காக சண்டை, எப்படி தெரியுமா சண்டை நடக்குது, இதற்காக கோப்பில வழக்கு போட்டு வருடக்கணக்கில் நிறைய காசி செலவழித்து கோர்ட்டுக்கு போய் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கை பேசி வருகிற காட்சிகளை இன்றைக்கு பார்த்தோம். காணி பிரச்சனை இன்றைக்கு நேற்று கிடையாது. அரசியல் படித்தவர்கள் தெரியும், வரலாறு படிக்கக்கூடிய சிறுவர்கள் இருப்பார்கள், அரசியலில் அரசியல் பாடம் எடுக்கக்கூடிய வேலைகளிலே இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு தெரியும். 1970 இந்த காணி பிரச்சனை உருவாக்கப்பட்டது, இன்று வரைக்கும் நடைபெறுகிறது. சில இடத்துல காணி பிரச்சனை எப்படி தெரியுமா, 86 வழக்கு தாக்கல் செஞ்சு 86 இருந்தவன் மரணித்து 90 மரணித்து அதுக்கு பின்னால வந்த சந்ததி, அதுக்கு பிறகு 90 மரணித்து அதுக்கு பின்னால வந்த சந்ததி, சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக மானுக்கு பின்னால் மரண, மானுக்கு பின்னால் மரணம் என்று இப்படி சந்ததிகளாக வழக்கு கேட்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த வச்சிருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா, எப்ப நடந்த வழக்கு, 96 நடந்த வழக்கு, எப்ப நடந்த வழக்கு, 79 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. என்ன பிரச்சனை, காணி பிரச்சனை. இதை பேசி தீர்க்கிறாரா, இதை பேசி தீர்த்து கொள்ள முடியாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, இதனாலதான் மாற்று மதத்தவர்கள் கூட இஸ்லாத்தை கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இவ்வளவு நாளும் நிம்மதியாக சந்தோஷமாக எங்களுடைய மார்க்க செயற்பாடுகளை நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருந்த எங்களுக்கு பேச்சிலே வருகிறதா? அடிப்படை காரணம் என்னுடைய கருத்தில் தெரியுமா, நீங்க முக்கியமான சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, கோர்ட்டுல போய் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, கோர்ட்டுல சத்தியம் பார்த்துக்கிட்டேங்க, சாட்சிய நம்பேராச்சு இஸ்லாத்துல என்னங்க சத்தியம் கேட்க வேண்டும். சத்தியம் கேட்டால் பச்சை பொய் சத்தியத்தை அல்லாஹ் இது என்னுடைய காரணம் சொல்லுவான், ஆனா உண்மையா அவங்க காணி கிடையாது. சத்தியத்தின் பார்வையில் தெரியுமா? சத்தியத்தின் பார்வையில் உங்களுக்கு தெரியுமா? விளையாடக்கூடிய பொம்பையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். சின்ன பிள்ளைகள் விளையாட பொம்மை அந்த பொம்பை அல்லாவை சத்தியம் செய்து நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றை சொல்லித் தந்தார்கள். அதில் ஒன்று சஹாதத்துன்னா அல்லாஹ்வுக்கு இணையேற்பது. இரண்டாவது என்ன நபிகளா சொன்னார்கள், பொய் சத்தியம் கூறுவது, பொய் சத்தியம் பண்ணுவது மிகப்பெரிய பாவம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னடையார்களே, சின்ன சின்ன உறவுகளுக்கு எல்லாம் இன்றைக்கு சத்தியம் கண்டிங்களா? இங்கே கொண்ட பேன இருக்கான், ஆனா பேனை எடுத்தேன்னு சொன்னா அவனுக்கு மன ஆள குறைச்சல் அல்லது அவனுடைய அந்த அப்படியே இல்லாமல் போய்விடும். நான் வல்லாது இருக்கேன் சுந்தர தென்னாலே போயும், ஆனா அதுக்கு மேல உறுதிப்படுத்துறதுக்கு பொய் சத்தியம் எப்படி சொல்லுவோம்? பொல்லாதி நான் இருக்கல. இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை பாருங்கள். நாங்கள் வேறு வேறு தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், வேறு வேறு இடங்களிலே ஒட்டிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லாரும் நான் ஆரம்பத்தில் சொல்லியது அடிப்படை உள்ளவர்கள் நாங்கள். அதை ஒரு போதும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ட விஜயத்தார்களை பற்றி நபிகளா சொன்ன விஷயங்கள் என்னவே, சண்டை பிடிக்க சொன்னாங்களா, கோட்டுகள் வளர்த்து போட சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அப்பா வீட்டிலே சாப்பாடு சமைக்கிறாயா, வீட்டிலே கறி சமைக்கிறாயா, உன்னுடைய கறியிலே கொஞ்சம் தண்ணியை குளிர் கூட ஊத்திக்கொள்ளும், உங்களுடைய வீட்டுல கறியை ஆக்கும் பொழுது தண்ணியை கொஞ்சம் ஊத்தி ஊத்தி அப்படி நீ அந்த கறியை ஆக்கிக்கொள்ளும், அந்த கறியை ஆக்கி அந்த கறியில கொஞ்சத்த பக்கத்து வீட்டுக்காம குடு. இதுதான் அதிகாரம் சொன்னாங்க. சபிகளா என்ன சொல்லல, அகண்ட காணிய அநியாயமாக எடுத்து விட்டு இது எந்த காணி என்று பேசியங்களை சொல்லல. நபிகளா என்ன சொன்னார்கள், நபிகளா சொன்னார்கள், கறி சாப்பாடு ஆக்குகிற சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பாடு ஆக்கி உன்னுடைய பக்கத்தில் காலத்து கொண்டு போய் கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டார். இதுதான் நபிகளா சொல்லி தந்த அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் நபிகளா சொல்லி தந்த புரிந்துணர்வு, இதுதான் நபிகளா காட்டி தந்த ஒற்றுமை என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அது சொல்லலாம் அறிவுறுத்தல் அவர்கள் சொன்னார்கள். இந்த அண்டை வீட்டாளர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வது ஈமானின் ஒரு பகுதி. அல்லாஹையும் மறுமையாரையும் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவனுடைய அண்டை வீட்டாரை அவன் கட்டியமாக நடத்திக் கொள்ளட்டும். எனக்கு 23 வருட காலமும் வழியை எடுத்து வந்த இந்த ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியை எடுத்து என்னிடத்தில் கொண்டு வந்து தருகிற ஒவ்வொரு நேரத்திலேயும் யோசி நீதித்தார். அண்டை வீட்டார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டார்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இனத்தை வசியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்பா வளர்ந்து அண்ணனே கைவாழ்ந்து என்னுடைய சொத்தில சொத்தை நாங்கள் மறந்துவிட்டால் பங்கு வைக்கப்படும் இல்லையா, அனந்தர சொத்து ஒன்று இருக்கிறார்கள், அனந்தர சொத்தை கூட அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நான் தவிர்த்தேன். அந்த அளவுக்கு கடுமையாக நடிகர் நாயன் சொல்லுகிறார்கள். இந்த அண்டை வீட்டார்களை பற்றி பேசுவார்கள் என்கிற செய்தி நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடிகர் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை நாங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு குடும்ப உறவினர்களை பார்க்கலாம், சொந்த நாளா கூட பிறந்த நாளா அங்கே தன்னுடைய தம்பியுடைய மகனிடத்திலே கேட்டால் உங்களுடைய வாத்தாவுடைய நானாயிர வீட்டுக்கு போகலையானே, டாக்டர் வீட்டுக்கு நீ போறவா என்று கேட்டால் உன்னதது வாப்பா போறல அதனால நான் போறேன். பாருங்கள் சிறார்களை எப்படி வளர்க்கிறோம், வாப்பா போறல எனவே நானும் போறல,
அவனுக்கு சாத்தாரையும் தெரியாது, சாட்சியும் தெரியாது, சாத்தார மகளையும் தெரியாது, சாத்தார மகளையும் தெரியாது.
இப்படியான சுந்தரத்தை அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் குடும்ப உறவினர்களோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளா சொல்லும் பொழுது, உங்களை யாரும் துணிக்கு நடக்கிறானா, உனக்கு ஏற்றானா, உனக்கு அநியாயம் செய்கிறானா, நீ அவனை விட்டு பிரிந்து விடாது, அநியாயம் செய்தால் நீ தொடுத்திருந்து அவனோடு சேர்ந்து நடந்து கொள். நபிகளா சொன்ன பதில். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன நடக்குது சமூகத்திலே நடக்குகிறது தான். கூட்டு குடும்பமாக வாழ்வார், ஒரு வீட்டுல ஒரு கூட்டு குடும்பம் வாழ்வாங்க. எப்படி? ஒரு வீட்டுல ஒரு வாப்பாவும் ஒரு உமாவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆறு பேரு பிள்ளைகள் இருப்பார்கள். ஆறு பேர்ல மூணு பேரு பெண் பிள்ளைகள், மூணு பேர் ஆண் பிள்ளைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மூணு பேர் ஆண் பிள்ளைகள், மூணு பேர் பெண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளைக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரே இரத்த உறவில் பிறந்து வளர்ந்த அந்த ஏழு பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை, காட்டு பிரச்சனை அல்லது ஏதோ பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனையால ஒரே வீட்டில இருக்கிறார்கள், ஒரே வீட்டிலே தூங்குகிறார்கள், ஒரே வீட்டிலே சாப்பிடுகிறார்கள், ஒரே வீட்டிலே காலத்தை கழிக்கிறார்கள், ஆனால் பேசுவது கிடையாது, முகத்தை பார்ப்பது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைவிட அகோரமான நிலையை பாருங்கள். தன்னுடைய சகோதரன் ஒரு பஸ்ல போறான், தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் ஒரு பஸ்ல போறான், அந்த பஸ்லேயே நான் ஏறுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு சீட் இருக்குது, அந்த ஒரு சீட்ல தன்னுடைய சகோதரனே காணாமல் அதேக்கல, அடுத்த சீட் காலியா இருக்குமா இல்லையா, அடுத்த எல்லா சீட்டும் புள்ளா இருக்கு. இவன் என்ன செய்வான்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லாஹ்வாசிபார், அவனை பக்கத்தில் இருக்க மாட்டான், வேண்டும் என்று நின்று கொண்டே இருப்பான். இதெல்லாம் தான் சமூகத்திற்கு மத்தியில், மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் எங்களை பற்றிய கேவலமான எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் செய்கிறோமா, தொழிலில் பிரச்சனை வருகிறதா, தொழிலில் நாங்கள் ஆறு வருடம் மூணு வருடத்துக்கு முன்னால் சின்ன ஒரு பிரச்சனை பட்டிருப்போம், அந்த பிரச்சனை பெரிய ஒரு எரிநிலையாக வெடித்து எங்களுக்கு மத்தியில் பிரச்சனை உருவாகி நாங்கள் பிரிந்து விட்டோம். ஏழு வருஷம் இன்னும் கழிக்கிறல்ல, நீ தெரிஞ்சுவோம், நீ காலமேலாவது பேசவில்லையா, சின்ன ஏழு வருஷம் 2009 2008 பிரச்சனை, அதுலேருந்து நான் பேசுறேன், பெருமையா சொல்லுவோம். இதுதான் இன்றைக்கு சமூகத்துல பெருமிதம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான சமூகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டத்திலே உயிரோடு இருந்திருப்பார்கள், நிச்சயமாக அறிந்திருப்பார்கள், நிச்சயமாக இப்படி சமூகத்தை உருவாக்க விட்டிருக்கவே மாட்டார்கள், அப்படியாக கவனிக்கப்பட்டிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார் சொன்னதா இல்லையா, நபிகளா உறுதியாக சந்தோஷமான செய்தியோடு வந்துட்டார்கள், என்னது, என்னுடைய சமூகம் ஒன்றாக தப்பு தப்பாக வரிசையாக எந்த விதமான பாகுபாடும் என்று ஒன்றாக ஒற்றுமையாக இருக்குது, இது போதும் எனக்கு என்ற இறுதியான அந்த சந்தோஷத்தோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தை சின்ன விடயமாக நாங்கள் அதை எடுத்து அந்த விடயத்தை பெரிய விடயமாக நாங்கள் ஒரு பேரும் மாற்றிவிடக்கூடாது. எங்களுக்கு மத்தியில் வெட்டுக்குட்டி என்பது ஒரு காலமும் நடைபெறாது. வெட்டுக்குட்டு அல்லது பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு காலமும் நாங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் சின்ன விடயங்களை பெரிதாக்க போய்த்தான் நாங்கள் இப்படியான வெட்டுக்குத்திலிருந்து, இப்படியான வளர்த்து தாக்கலிலிருந்து, இப்படியான மாற்று மருத்துவர்களிடத்திலே போய் உழைப்பிச்சைகளிலே போய் முறைப்பாடு செய்கிறோம். அவன் கேட்டா, என்னடா ரெண்டு பேரும் ஒரே ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்கள், நீங்க வந்து எவ்வளவு கண்டுபிடிக்கீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்ளுகிற ஒரு மிக பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதற்கு முன்னால் யாரோடு நீங்கள் சகிக்காமல் இருந்தாலும், இதற்கு முன்னால் என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும், என்ன ஒட்டுக்கூட்டு நடந்தாலும், என்ன பெரிய பெரிய வழக்குகள் நடந்தாலும், எல்லாவற்றையும் மறந்து நீமானிய நெஞ்சங்கள் என்ற ரீதியில் பேசாமல் இருந்தவர்கள் எல்லாரும் பேசக்கூடிய நிலைக்கு இந்த நிமிடத்திலே இருந்து வர வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா பூரண தயார் நிலையிலே இருக்கின்றார்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லித்தருகிற எடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் கூறுகிற இந்த ஒற்றுமையை எடுத்து வாழுங்கள். நிச்சயமாக ஒற்றுமை மிக்க வாழ்வு ஒளிமயமான எதிர்காலம். ஒற்றுமை மிக்க வாழ்வு ஒளிமயமான எதிர்காலம். நிச்சயமாக ஒற்றுமையை எடுக்கிறீர்களா? ஒற்றுமை உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு ஒளிமயமானதாக, எந்த நேரமும் வெளிச்சம் உள்ள வாழ்வாக. இன்னையிலும் தான், மறுமையிலும் தான், கருணையிலும் தான், நாளைக்கு மறுமையிலும் தான், அதற்கு பின்னால் இருக்கிற அந்த நகரத்திலேயும் தான் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா நல்ல ஒரு வாழ்க்கையாக, நரகத்தை மட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சினைகள் வரும்பொழுது அல் குர்ஆன் சுன்னாவின் ஊடாக அந்த பிரச்சனையை தீர்க்க முற்படுங்கள். சகாபாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள்? என்றால் மனது மாறி அல்லாஹ்வுடைய அந்த சொல்லு அல்லாஹ் சொல்லுகிறதை போன்றோ, நபிகளா சொல்லுகிறதை போன்றோ இந்த ஒற்றுமையாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், என்றோர் சகோதரமாக வாழக்கூடியவர்கள். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சூட்டிருந்துவிட்டு ஈமானிய உணர்வோடு சந்தோஷமான நல்ல ஒரு வாழ்வாக, ஒற்றுமையான வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கையை இன்னையிலே நாங்கள் ஏற்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எங்களுடைய கேள்வியான இறைத்தாக்கி அந்த சூழல் என்கிற சூழல் லோகத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தருவான். الحمد لله رب العالمين.